ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. சென்ற 41 ஸ்லோகங்களில் சமயாச்சாரம் அப்படிங்கிற பரம தத்துவத்தை அனுசரித்து அம்பாளுடைய சுரூபங்கள் விளக்கப்பட்டது. அதில் யோகங்கள்லாம் தத்துவங்கள்லாம் தெளிவாக விளக்கப்பட்டது. இனி வரும் 42 ஸ்லோகத்திலிருந்து 100 ஸ்லோகம் வரைக்கும் அம்பாளை வந்து சமயா அப்படிங்கிற பேருள்ள பகவதியோடைய தலையில் உள்ள கிரீடத்திலிருந்து ஆரம்பித்து அவருடைய பாதாரவிந்தம் வரைக்கும் ஆதிசங்கர் பகவத் பாதல் வர்ணிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் அம்பாளுடைய கிரீடம் வர்ணிக்கப்படுகிறது. தேவியின் கிரீட வர்ணனை 42 ஸ்லோகம் சௌந்தரலகரி. தேவர்களுக்குள்ள துவாதச ஆதித்யர்கள் அப்படின்னு உண்டு. அதாவது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சூரியன் ஒரு அதிகாரத்தை செலுத்துகிறாளாம். இவ்விதம் 12 மாதத்திற்கு ஏற்பட்ட சூரியன்கள் தான் துவாதச ஆதித்யால் அப்படின்னு சொல்கிறார். அவள்லாம் அம்பாளுடைய உபாசகர்கள். அவள்லாம் அம்பாளை உபாசித்து மேன்மடைகிறதுலேயே அவள் வந்து உற்சாகத்தோடு இருக்கலாம். அதிலும் தேவியுடைய சமீபத்தில், அதாவது தேவியை கிட்ட போய் உபாசனை பண்ணி அனுசரிக்கிறதுல அவளை ரொம்ப உற்சாகமாக இருக்கலாம், ரொம்ப சமர்த்தர்களாம். ஆனால் தேவியாக இருக்கிறவ பரபிரம்ம மகிழ்ச்சி அப்படிங்கிறதுனால மிகவும் ரகசியமான ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய நிபந்தனையை அனுசரித்து அவள் வந்து அந்த பூபரத்துலேயே வசிக்கிறாளாம். அங்கே வந்து புருஷார்கள்லாம் வெகு சீக்கிரத்தில் அணுக முடியாதான். அப்படி இருக்கும்போது துவாதச ஆதித்யர்லாம் புருஷர்கள் ஆனதுனால தேவியோடைய சமீபத்தை அடைய முடியாமல் மிக வருத்தத்தோடு இருக்கலாம். அப்போது அவர்கள் வந்து அம்பாளோட தூரத்திலேயே இருந்து உபாசிக்கிறாங்க. அதுலேயும் மனம் திருப்தி அடையலையா அவங்களுக்கு. அதனால் மகா தபஸை செஞ்சு தபஸோட பயனாக என்ன பண்ணுறாலாம், எந்த ரூபத்தை வேணால் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சக்தியை அடையிறாளாம். அதனால் அவள் வந்து நவரத்னங்களாக தங்களை மாற்றிக்கிறாளாம். வைடூரியம், கோமேதகம், புஷ்பராகம் அப்படின்னு நவரத்னங்களாக உருவம் எடுத்துட்டு அம்பாளுடைய கிரீடத்தில் சிரஸ் உள்ள கிரீடத்தில் அலங்கரிக்கிறாளாம். அப்படியாவது அம்பாளை பக்கத்தில் இருந்து உபாசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாவனையில் அவள் எல்லாருமே அந்த உருவத்தை எடுத்துக்கிறாளாம். அப்படி அம்பாளுடைய கிரீடத்தில் அவள்லாம் வசிக்கும்போது இந்த மகிமையை வந்து பரதேவியுடைய மகிமையை கிரீடத்தை எந்த வித்வான் வர்ணனை செய்ய ஆரம்பிக்கிறானோ அந்த வித்வானுக்கு வந்து தன்னோட புத்தியை தானே தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கிறதான். கூர்மையான ஒரு புத்தி கூர்மை அவனுக்கு ஏற்படுறது தான். ஏன் அப்படின்னாக்க அந்த கிரீடத்தில் உள்ள ரத்னங்களை அவள் அனுசரிக்கும் போது 12 ஆதித்யர்களும் அவள் வணங்குறதா, அவள் அதையும் சேர்த்து உபாசிக்கிறதா ஒரு பாவனை. அப்படி தான் அந்த சாதகன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சாஸ்திர விதி இருக்குது. அம்பாளுடைய கிரீடத்தை வர்ணனை பண்ணும்போதும் அம்பாளுடைய கிரீடத்தை பார்த்து வர்ணிக்கும் போதும் அந்த மாதிரி தான் பண்ணணும்னு ஒரு சாஸ்திர விதி இருக்குது. அது தவிர அம்பாளுடைய சிரசில் சந்திரக்கலையை அம்பாள் வந்து இப்பயும் வச்சுருப்பா. அந்த அதோடு தான் வந்து அம்பாள் வந்து வெட்டிருக்கா. அந்த சந்திரக்கலை என்ன ஆகுதுனாக்க இந்த ரத்னங்கள்லாம் கிரீடத்தில் பதிச்சிருக்கு இல்லையா, அந்த ரத்னங்கள் பட்டு பிரதிபலித்து சந்திரன் தன்னுடைய சுயத்தை இழந்துடுறாராம். வெண்மையான நேரம் போய் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிறமாக பிரகாசிக்கிறாராம். ஒரு நேரம் வந்து வைடூரியம் பட்டு ஒரு பிரகாசம் வருகிறதான், ஒரு சமயம் வைரம் பட்டு, ஒரு சமயம் புஷ்பராகம், இதனுடைய ஒளிகள்லாம் ஒளிப்பிரவாகம் சந்திரனுள்ள பட்டு அது பிரதிபலிக்கிறதாம். அதனால் அங்கே சந்திரக்கலை வெளியில் தெரியலையாம். இந்த சாதகன் வந்து உபாசிக்கும் போது இந்த யோகியானவன் சந்திரக்கலை அம்பாள் தரிசின்றிருக்காளா இல்லை அந்த இந்திர தனுசு தான் சிரசில் வச்சுருக்காளா அப்படின்னு சந்தேகம் அடையிறானா. அந்த அளவுக்கு அந்த சந்திரபிம்பமானது சந்திரக்கலையானது இந்த ரத்னங்களுடைய பிரகாசத்தினால் தன்னுடைய சுயத்தை இழந்து இந்திரனுடைய தனுசு மாரி வெளியில் தெரிகிறது தான். அந்த பாவனையில் தான் இந்த உபாசகர்கள்லாம் இந்த யோகியானவன் அந்த பாவனையில் தான் பார்க்குறானாம் அந்த அம்பாளுடைய சிரசில் உள்ள சந்திரக்கலையை. அது சந்திரக்கலைன்னு அவனுக்கு தெரிஞ்சாலுமே அவன் ஒற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அது இந்திரதனுஸ் மாதிரியே பிரகாசிக்கிறது தான். அதனால் அவள் வந்து அம்பாள் தலையில் வச்சுட்டுருக்கிறது சந்திரக்கலை இல்லை இந்திரதனுஷான் அப்படின்னு ஒரு மாற்று கருத்தை வெளியில் வைக்கிறாளாம். சந்திரக்கலையை மறைச்சி பேசுகிறாளாம். அது வந்து சந்திரகலையை கிடையாது, இந்திரனோட தனுசான் அப்படின்னு அவளே உண்மையை மறைச்சி பேசுகிறாலும் அந்த அளவுக்கு அது பிரகாசம் பொருந்தியதாக ஆறுதான். ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு நிறத்தை பிரதிபலிக்கிறது தான். அந்த மாதிரி ஒரு சாதகனாக இருக்கிறவன் அம்பாளுடைய கிரீடத்தை பார்க்கும்போது அதில் சந்திரகலையாக இருந்தாலும் சரி, அது இந்திர தனுசாரும் இருந்தாலும் சரி, துவாதச ஆதித்யர்கள் ரத்னங்களாக பிரகாசம் அடைஞ்சாலும் சரி, அம்பாளோட கிரீடத்தில் தான் அவள் எல்லாருமே அடக்கம் அப்படிங்கிற ஒரு பாவனையில், எல்லா தேஜஸுமே அம்பாளுடைய கிரீடத்தில் தான் அடங்கியிருக்கு அப்படிங்கிற பாவனையில் அந்த கிரீடத்தை பார்த்து வணங்கி அம்பாளையும் சேர்த்து வணங்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு ஆதிசங்கர சொல்கிறார். அதே மாதிரி தான் இந்த ஸ்லோகத்திலையும் அந்த நடையில் தான் சொல்கிறார். இந்திரதனுசை பற்றியும் சந்திரகலையை பற்றியும் துவாதச ஆதித்யர்கள் எப்படி ரத்னங்களாக அந்த அம்பாளுடைய கிரீடத்தில் பிரகாசமாக இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப அழகாக வர்ணனை பண்ணுறார். அந்த கிரீட மகிமையை நம்ம இந்த ஸ்லோகத்தில் நம்ம அனுசரிப்போம். அதே மாதிரி ஆதிசங்கர சொன்ன நடையிலேயே பாராயணம் பண்ணுவோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாகும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ராதாகிருஷ்ணன்.